நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் உயர் இரத்த அழுத்தம் குறித்து நமக்கு பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்னைக்கு பரவலாக எல்லார்ட்டையுமே காணப்படுது. சுமாராக ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த இரத்த அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாரையுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மருத்துவர் ஐயா, உங்களை பற்றின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன். நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் சமூக மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் மூத்த உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு வருகிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உயர் இரத்த அழுத்தம் என்பது மனிதனை மிகவும் வாட்டக்கூடிய ஒரு வியாதி. அதாவது வந்து உயர் இரத்த அழுத்தம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த உயர் இரத்த அழுத்தம் வந்துருச்சுன்னா, அதாவது சாதாரணமாக நம்ம உடம்பில் இருக்க வேண்டிய இரத்தத்தின் அழுத்தத்தை விட, அதாவது பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், 120/80 இருக்கணும். அதுக்கு அதிகமாக போகும்பொழுது இதை உயர் இரத்த அழுத்தம் சொல்கிறோம். இந்த உயர் இரத்த அழுத்தத்தினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்றால், பொதுவாக மூளை பாதிக்கப்படும், கண் பாதிக்கப்படும், சிறுநீரகம் பாதிக்கப்படும், இருதயம் பாதிக்கப்படும். இந்த மாதிரியெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டு மனிதனுக்கு உயிரிழப்பு ஏற்படுகிறது. மக்களுக்கு இந்த இரத்த அழுத்தத்தை குறைப்பது எப்படி, அது வந்தால் முறையாக மாத்திரை சாப்பிடுவது எப்படி, அதை தடுக்கும் முறைகள் எப்படி என்பதை பற்றிய விழிப்புணர்வுகள் அனுசரிக்கப்படுகிறது. மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர் அக்யூரேட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இட் அண்ட் லீவ் லாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனுடைய தமிழாக்கம் என்னென்னா, உங்களுடைய இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவீடு செய்து கொள்ளுங்கள், அதை கட்டுக்குள் வைத்திருங்கள். அதை கட்டுக்குள் வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்பதுதான் இந்த கருப்பொருளினுடைய நோக்கம்.
ஐயா, இப்போ நம்ம இந்த இரத்த அழுத்தத்தை பற்றி பேசும்பொழுது, மனிதனுடைய உடலில் சராசரியாக இரத்த ஓட்டம் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இரத்த ஓட்டத்தில் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது? இந்த இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் வகைகள், முதல் நிலை இரத்த அழுத்தம் அல்லது உயர் இரத்த அழுத்தம், இரண்டாம் நிலை இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதை குறித்து பொதுமக்களுக்காக ஒரு விளக்க உரை வழங்குங்க ஐயா.
அதாவது நம்முடைய உடம்பில் தேவையான அளவு இரத்த அழுத்தம் இருக்கணும். அதனுடைய இயல்பான அளவு 120/80 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 120/80 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அந்த அளவீடு இருக்கணும். அதையும் தாண்டி போகும்பொழுது நமக்கு வந்து உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த இருதயம் என்ன செய்யும்னா, வந்து உடம்பு ஃபுல்லாக இருந்து வரக்கூடிய இரத்தத்தை பம்ப் செய்யும். அதாவது பம்ப் செய்யும் பொழுது அது வந்து உடலுக்கு ஒவ்வொரு பாகத்துக்கும் தேவைப்படும் ஆக்சிஜனை இரத்தத்தின் மூலமாக எடுத்து செல்கிறது. இதற்கு போதுமான அளவு அழுத்தம் வேண்டும். இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து ரத்தம் போகணும். அதுக்கு போதுமான அளவு இரத்த குழாய்களில் ரத்தம் அழுத்தம் இருக்கணும். அந்த அளவீடு தான் 120/80 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த அளவீடு அதிகமாக போகும்பொழுது, உதாரணத்திற்கு வந்து இது 140, அதாவது மேலே உள்ள அளவீடை வந்து சிஸ்டோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கீழே உள்ள அளவீடை, அதாவது 140/90 அப்படின்னு வந்துருச்சுன்னா, கீழே உள்ள அளவீடு வந்து டயாஸ்டோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ரெண்டு அளவீடுகளும் இந்த கட்டுக்குள் இருக்கணும். அதாவது நார்மல் லெவல் என்னென்னா 120/80 அந்த அளவீடுக்குள்ளார இருக்கணும். அந்த 140க்கு மேலே உள்ள அளவும் 90க்கு மேலே கீழே உள்ள அளவும் போகும்பொழுது அது இரத்த அழுத்தம் என்று வகைப்படுத்துகிறோம். இப்போது இரத்த அழுத்தத்தில் வந்து ஒருன்னுக்கு வந்து காரணம் தெரியும், ஒரு வகையான இரத்த அழுத்தத்திற்கு, மற்ற இரத்த அழுத்தத்திற்கு காரணம் தெரியாது. இப்போ காரணம் தெரியாத, அதாவது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அதுதான் 90% பேருக்கு காரணமாக அமைகிறது. அதற்கான காரணம் தெரியவில்லை. பிறகு செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் எதனால் வரும்னா, இந்த மருந்து மாத்திரைகள்லாம், இந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறவங்க, இல்லை ஹார்மோன் குறைபாடு இருக்கிறவங்க, தைராய்டு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும். அதே போல் வந்து இந்த கர்ப்பமுற்ற தாய்மார்களுக்கும் சில சமயம் வந்து இரத்த அழுத்தம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனை ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து இந்த உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருந்தால் நம்முடைய உடல் நன்றாக இருக்கும்.
ஐயா, இப்போ ஒரு மனிதன்கிட்ட ஒரு நோய் அல்லது ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், பாதிப்புகளுக்கு முன்னாடியே அவனுடைய உடலில் அறிகுறிகள் அப்படிங்கிறது தென்படும். எந்தெந்த அறிகுறிகள் வந்தால் இந்தந்த நோய்களுக்கு உண்டான காரணிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ உயர் இரத்த அழுத்தம் ஒரு மனிதனுடைய உடலில் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய உடலில் என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும், இந்த உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காரு. உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணிகள் என்னென்ன, அதற்கப்புறம் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இன்றைக்கி உலக அளவில் இரத்த கொதிப்பு எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 100 கோடிக்கும் அதிகமான பேருக்கு இருக்குது. அதாவது 1.28 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சதவீதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 22-25% வந்து உலக மக்களுக்கு. இப்போ 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அது 22 பேருக்கு அல்லது 25 பேருக்கு வந்து நிச்சயமாக இந்த உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்வோம். அதே போல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 23% பேருக்கு இந்த உயர் இரத்த அழுத்தம் பாதிப்பு இருக்கிறது. இங்கே எங்கேயாச்சும் டாக்டர் பார்க்க போகும் பொழுது நம்ம வந்து இந்த இரத்த அழுத்தத்தை அளவீடு செஞ்சோன்னா நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு சில பேருக்கு ஏசிம்டமேட்டிக், எந்த வித அறிகுறிகளும் தெரியாமல் இருக்கும், அவங்க வந்து இந்த இதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதனால இதை அலட்சியப்படுத்திடுவாங்க. அலட்சியப்படுத்துறதுனால நாளடைவில் இருந்து, நான் ஏற்கனவே சொன்னாப்பில், மூளை பாதிக்கும், சிறுநீரகம் பாதிக்கும், இருதயம் பாதிக்கும், மற்ற இரத்த குழாய்களையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுது இதனுடைய அறிகுறிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உயர் இரத்தம் அழுத்தம் உள்ளவர்களுக்கு, அதாவது ஒரு சில பேருக்கு அறிகுறிகள் தென்படலாம், ஒரு சில பேருக்கு அறிகுறிகள் தென்படாமல் இருக்கலாம். இந்த அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது முக்கியமான அறிகுறிகள் தலைச்சுற்றல், தலைவலி, கண் பார்வை மங்கலாக தெரிதல், பிறகு மார்பு வலி, நெஞ்சு வலின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை நெஞ்சில் வந்து படபடப்பு ஏற்படும். சில பேருக்கு வந்து சரியான அளவில் வந்து தூக்கம் வராது, அந்த தூங்கி எழுந்த உணர்வும் கிடைக்காது, சரியான முறையில் உறக்கம் வராது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தவிர உயர் இரத்த அழுத்தம் அதிகமாகும் பொழுது மூச்சு இறைப்பும் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் முதல்லே வந்து விளக்கணும் மாதிரி இது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து காரணம் அறியப்படாதது, இன்னொன்று காரணம் அறியப்பட்டது. காரணம் அறியப்பட்டதில் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாற்றக்கூடிய காரணிகளால் வரக்கூடிய உயர் இரத்த அழுத்தம், மாற்றப்படக்கூடாத காரணிகளால் வரக்கூடிய உயர் இரத்த அழுத்தம். மாற்றப்படக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறோம் அப்படின்னா, அதை வரிசைப்படுத்தணுன்னா, உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய உடற்பயிற்சி எடுத்துக்கிறோம். இன்றைக்கி உடற்பயிற்சி இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு சில பேர் பண்ணுறாங்க, நிறைய அதிகமானவர் அதை வந்து செய்ய மாட்டுறாங்க. அதனால் வந்து உடல் பருமன் அதிகமாகிறது, அதன் காரணமாக இந்த உயர் இரத்த அழுத்தம் உருவாகிறது. அதே போல் உணவு, இன்றைக்கி வந்து நம்ம வந்து உணவுக்கு வந்து சத்து இருக்கா இல்லையான்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சுவையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அதனால் வந்து நம்ம வந்து கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து பொருள் அதிகமாக எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து இந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா, நிறைய நம்ம கடை விதிகள்லாம் பார்த்திங்கன்னா, பரோட்டா நிறைய இருக்குது, பரோட்டா கடைகள். அந்த மைதா மாவினால் செய்யப்பட்ட அந்த உணவு வகைக்கு நார் சத்து கிடையாது, அதிலிருந்து சத்துக்களும் கிடையாது, அது மாவுச்சத்து பொருள். அது வந்து உடல் பருமனை அதிகமாக்கும். உடல் பருமன் அதிகமானால் நிச்சயமாக இந்த உயர் இரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. அதே போல் வந்து இன்றைக்கி கொழுப்பு, எந்த வித விசேஷங்கள், அதாவது நம்ம வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் உடனே வந்து பிரியாணி சாப்பிடுறோம், உடனே வந்து எண்ணெயில் சமைத்த பலகாரங்களை சாப்பிடுகிறோம். இந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொழுப்புகள் அதிகமாக இருக்கும், அதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பிறகு வந்து உப்பு, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. இருந்தாலும் அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப உப்பினுடைய அளவு தினந்தோறும் நாம் 5 மில்லிகிராம் தான் எடுத்துக்கணும். 5 மில்லிகிராம் அளவு தான் எடுத்துக்கணும். அதுக்கும் அதிகமாக போகும் பொழுது இது இரத்த கொதிப்பை, இரத்த அழுத்தத்தை அதிகமாக்குகிறது. இந்த உணவு பார்த்துட்டோம், உடற்பயிற்சி, உணவு, உடல் உழைப்பு. இன்றைக்கி வந்து உடல் உழைப்பு பெரும்பாலும் குறைஞ்சிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு 4 அடுக்கு மாடி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டால் நம்ம பக்கத்துலேயே எங்கே மின் தூக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கக்கூடிய நிலையை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். யாராவது 4 படிக்கட்டு ஏறி போகிறாங்களா முயற்சி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எனக்கு வேலை இலகவாக முடியணும், நான் ஏறி போக முடியாது, என்னுடைய உடல் ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடல் உழைப்பு இருந்தால்தான் உடல் பருமன் ஆகாது. உடல் பருமன் ஆகாமல் இருந்தால்தான் உயர் ரத்த அழுத்தம் நம்மை தாக்காது. அதற்கு பிறகு உறக்கம். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நம்ம கையில் வந்து ஒரு சின்ன கருவி வந்துருச்சு. அந்த கருவியின் மூலமாக நம்ம என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த கருவியை வந்து இரவில் கூட வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இரவில் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு வந்து கண்ணிலிருந்து மூளைக்கு ஒரு சமிஞ்சை போகுது. போயிட்டு என்ன சொல்லுதுன்னா, வெளிச்சமாக இருக்கிறது, உறக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறக்கம் வரக்கூடிய காரணிகளை தடுத்து நிறுத்தி விடுகிறது. அந்த நிறுத்தி விடுவதால் நமக்கு உறக்கம் சரியாக வரமாட்டேன் என்கிறது. இந்த உறக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுக்கு சராசரியாக 6-8 மணி நேரம் தூங்க வேண்டும். அந்த 6-8 மணி நேரம் உறக்கம் இல்லை என்றால் அடுத்த நாள் நம்முடைய வேலைகளை சரிவர செய்ய முடியாது. அதே போல் உடலில் உள்ள உறுப்புகளும் அதனுடைய வேலைகளை சரிவர செய்யாததினால் மற்ற பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு மாற்றப்படக்கூடிய காரணிகளில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி யாரை பார்த்தாலும் வந்து நிறைய வந்து ஸ்மோக்கிங் நிறைய ஆயிடுச்சு, புகைப்பிடித்தல் அதிகமாக இருக்கிறது, மது பழக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த மது பழக்கத்தினாலும் புகைப்பிடித்தல் பழக்கத்தினாலும் இந்த உயர் ரத்த அழுத்தம் அதிகமாகிறது. இப்போ வந்து புகைப்பிடிக்கிறவர் மட்டும் கிடையாது, புகைப்பிடிப்பவர் புகைப்பிடிக்கிறார் இல்லையா, அவருக்கு அருகில் இருப்பவர்களுக்கும் அந்த பாதிப்பு, அதாவது உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கான பாதிப்பு அதிகமாக உள்ளது. அதே போல் வந்து இந்த நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், எல்லாரையும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து முகத்தில் சிரிப்பே இருக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், வேலையில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, குடும்பத்தில் டென்ஷனாக இருக்கிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த டென்ஷன் தான் வந்து இந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கு, இன்னொரு மன அழுத்தம் வந்து உயர் ரத்த அழுத்தத்திற்கு காரணம். இந்த குடும்பத்தில் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து உறவு முறை, கணவன் மனைவி குழந்தைகள், இந்த உறவு முறையெல்லாம் சரியில்லைன்னா நிச்சயமாக இதற்கான பாதிப்புகள், மன அழுத்தம் அதிகமாவதற்கான பாதிப்புகள் இருக்கிறது. அதே போல் வெளியே உள்ள உறவினர்கள், அவர்கள் கூட சுமூகமான உறவு இல்லை என்றாலும் நிச்சயமாக வந்து இந்த மன அழுத்தம் அதிகமாக ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பின்னர் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நமக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய இடம் இனிமையானதாக இருக்க வேண்டும். மற்ற வேலை செய்பவர்களுடன் நல்ல இணக்கமான ஒரு நட்பு முறையை பேணுதல் வேண்டும். அந்த இணக்கமான நட்பு முறையை பேணாவிட்டால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, உறவு முறையிலையும் நல்ல உறவு முறைகளை நாம் டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வந்து இந்த மன அழுத்தம் குறைஞ்சிரும். இதுதான் வந்து இந்த தவிர்க்கப்படக்கூடிய காரணிகள். தவிர்க்கப்பட முடியாத காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. தவிர்க்கப்பட முடியாத காரணிகள்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வயது. நிச்சயமாக வந்து வயதை வந்து ஒவ்வொரு வருடமும் அதிகமாகி கொண்டே தான் செல்லும், அதை வந்து குறைக்க முடியாது. அதனால் வந்து வயது அதிகமாக 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 இரத்த குழாயினுடைய தன்மை தடித்து விடும். அதனால் வந்து அது வந்து இரத்த அழுத்தத்தை அதிகமாக்கிவிடும். அதனால் வந்து நமக்கு உயர் இரத்த அழுத்தம் வருகிறது. வயதாக வேறு சில விஷயங்களும், இப்போ வந்து உதாரணத்திற்கு வந்து சக்கரவியாதி இருக்குது. அந்த சக்கரவியாதி வந்து வந்துட்டாலும் இந்த இரத்த குழாய்களுடைய தடிப்பு அதிகமாகி விடுகிறது. அத்திரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இரத்த குழாய்க்குள்ளார வந்து அந்த கொழுப்பு பரிமாணம் அதிகமாக படிந்து விடுகிறது. அதனால் இரத்த அழுத்தம் அதிகமாக வந்து விடுகிறது. இதன் காரணமாக நமக்கு வந்து வயது ஆக 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 நமக்கு அந்த இரத்த அழுத்தம் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதே போல் வந்து செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆண் பெண் பாலினத்தன்மை. இப்போ வந்து ஆண்களுக்கு அதிகமாக ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க, ஆண்களுக்கு அதிகமாக அந்த இந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெண்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ மாதவிடாய்க்கு பிறகு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிகராக இரத்த அழுத்தம் வந்துவிடும். ஏன்னா மாதவிடாய் ஒவ்வொரு மாதமும் வந்து மாதவிடாய் வர வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு வந்து அந்த மென்சுரல் சைக்கிள் நின்ன பிறகு அவங்களுக்கும் வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் அதே சமமான அளவு வரக்கூடிய பாதிப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மரபு காரணிகள், இப்போ வந்து குடும்பத்தில் அப்பாவுக்கு வந்து சக்கரவியாதியோ ரத்த கொதிப்போ இருந்ததுன்னா பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் மாற்றப்படக்கூடாத காரணிகள். இந்த ரெண்டு காரணிகளால், அதாவது மாற்றப்படக்கூடிய காரணிகள், நான் சொன்ன மாதிரி உணவு, உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, உறக்கம் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதே போல் வந்து மாற்றப்படக்கூடாத காரணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வயது, பாலினம், பிறகு மரபுக்கூறு இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கிறது. இதுதான் வந்து இன்றைய அறிவியலில் கண்டுபிடிக்கக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்திற்கான காரணங்கள்.
ஐயா, இப்போ ஒரு மனிதனுக்கு இந்த உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவதால் அவர்களுடைய உடல் உறுப்புகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது, அதே போல் இந்த மனிதனுடைய உடலில் இன்றைய காலகட்டத்தில் இந்த சர்க்கரை நோயினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையா இருக்குது, இந்த சர்க்கரை நோயினுடைய பாதிப்புக்கும் உயர் இரத்த அழுத்தத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்க ஐயா?
அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த சர்க்கரை நோய் வந்துவிட்டால் இரத்த குழாய்களின் உள்படியும் அந்த கொழுப்பினுடைய தன்மை அதிகமாகிவிடும். அதை வந்து அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ் படியும் பொழுது இந்த இரத்த குழாய் என்னுடைய அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். அந்த தடிமன் அதிகமாகுவதால் இந்த இரத்தத்தில் இரத்தம் போவதற்கும் வருவதற்கும் அழுத்தம் அதிகமாக இருக்கும். வகையில் சர்க்கரை வியாதி இருந்தால் இரத்த கொதிப்பு வந்துவிடும். இரத்த கொதிப்பு இருந்தாலும் உள்ள ஒருவருக்கு சர்க்கரை வியாதியும் எளிதாக வந்துவிடும். இந்த இரு வியாதிகளை வந்து அண்ணன் தம்பிங்க மாதிரி தனியாக போக மாட்டாங்க. எல்லாம் வந்து சர்க்கரை வியாதி வந்தால் இரத்த கொதிப்பு வந்துடும், இரத்த கொதிப்பு வந்தால் சர்க்கரை வியாதியும் வந்துடும். இந்த இரத்த கொதிப்பு வந்துட்டால் என்னென்ன உறுப்புகளை எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக மூளை. மூளையை எடுத்துக்கிட்டோன்னா மூளையில் உள்ள இரத்த குழாயெல்லாம் பாதிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு அவருக்கு பக்கவாதம், அதாவது கை கால் செயலிழப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் வந்து சுயநனவு இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கண் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணையும் பாதிக்கும் இரத்த கொதிப்பு. கண்ணை பாதிச்சிங்கன்னா கண்ணுக்குள்ளார விழித்திரை, ரெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த ரெட்டினாவை பாதிச்சுன்னா கண் பார்வை கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதற்கப்புறம் இருதயம். இருதயத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து மார்வழி வரும்னு சொன்னேன், நெஞ்சு படபடப்பு வரும்னு சொன்னேன். இந்த இரத்த ஓட்டம், இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் உயர் இரத்த அழுத்தத்தினால் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது இரத்தம் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த இரத்த ஓட்டம் தடைபடுவதால் அவங்களுக்கு வந்து அந்த நேரத்திற்கு இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இரத்த ஓட்டம் முழுமையாக தடைப்பட்டால் அவர்களுக்கு மாரடைப்பு வந்து இறப்பு நேரிடுகிறது. அது இருதயத்தை பாதிக்கும். அதே போல் வந்து சிறுநீரகம் சொல்லும் பொழுது சிறுநீரகத்தையும் இந்த இரத்த கொதிப்பு பாதித்து சிறுநீரக செயலிழப்பை உண்டு பண்ணுகிறது.
ஐயா, இன்னைக்கு நிறைய நவீன மருத்துவ பரிசோதனை முறைகள் வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே பரிசோதனை செய்வதன் மூலமாக தான் அந்த பரிசோதனையில் கிடைக்கக்கூடிய பரிசோதனை முடிவுகள் தான் இவருக்கு இந்த நோய் வந்திருக்கலாம் அப்படின்னு அந்த முடிவுகள் நமக்கு தெரியப்படுத்துது. இந்த உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிவதற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன அறிவியல் பரிசோதனை முறைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது இரத்த அழுத்தத்தை அளவீடு செய்யணுன்னா வந்து நம்ம கையில் வந்து ஸ்பிங்கோ மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிபி பார்க்குற மிஷின் இருக்கும். அது எல்லா மருத்துவர்கிட்டையும் இருக்கும். அதே போல் ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து மருத்துவர்கள் வச்சுருப்பாங்க. நீங்கள் போன உடனே வந்து உங்கள் கிட்டே வந்து என்னென்ன தொந்தரவுகள் இருக்குதுன்னு கேட்டுட்டு உடனடியாக பிபி பார்ப்பாங்க இல்லையா. அந்த மிஷின் ஒன்றே போதும். அந்த மிஷின்லேயே உங்களுக்கு தேவையான அளவு எல்லா அந்த உயர் இரத்த அழுத்தத்தை அளவீடு செய்து கொள்ளலாம். பிறகு இந்த இரத்த அழுத்தத்தினால் மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது இல்லையா, அந்த பாதிப்புகளை அளவிடுவதற்கு இப்போ உதாரணத்திற்கு வந்து பிரெயின் பாதிச்சதுன்னா நான் வந்து பக்கவாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அந்த பக்கவாதம் வரும்பொழுது நம்ம வந்து அடைப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வந்து சிடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். சிடி ஸ்கேன் பிரெயின் அப்படின்ற ஒரு பரிசோதனை செய்கிறோம். அந்த மாதிரி இருதயத்தில் வேறு பாதிப்புகள், அதாவது இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்து அதனால் விளையக்கூடிய பாதிப்புகள், மாரடைப்புலாம் வரும்பொழுது இசிஜி எடுக்கிறோம், எக்கோ டெஸ்ட் எடுக்கிறோம், அதே போல் வந்து ஆஞ்சியோகிராம் எடுத்து பார்க்குறோம். இந்த அடைப்பெல்லாம் இருக்கா, இரத்த குழாய்கள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்கிறோம். அந்த மாதிரி வந்து கிட்னிக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் எடுக்கிறோம், ரத்தத்தில் வந்து யூரியா, கிரியாட்டினின் அந்த மாதிரி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணுறோம். இது இந்த மாதிரியான அதே போல் வந்து இந்த கண் பாதிச்சதுன்னா வந்து ரெட்டினாஸ்கோப்பின்னு சொல்லிட்டு ரெட்டினா விழித்திரை நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த ரெட்டினாஸ்கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரியான பரிசோதனை முறைகள் எல்லாம் வந்து இருக்குது. இந்த இரத்த அழுத்தத்தை அளவிடணும்னா இந்த எளிய கருவியே, இந்த ஸ்பிங்கோமேனோமீட்டர் டாக்டர் வச்சிருப்பார் அந்த கருவியே போதும்.
ஐயா, இப்போ இந்த இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது இரத்த அழுத்தத்தை முதல் நிலை, இரண்டாம் நிலை அப்படின்னு மருத்துவர்கள் இரண்டாக பிரிக்கிறாங்க. முதல் நிலை இரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன, இரண்டாம் நிலை இரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன, இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேற்றுமை ஒற்றுமை என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டாப்பில் இரத்த அழுத்தத்தில் வந்து அதை உருவாக்கும் காரணிகளை கண்டுபிடிச்சிட்டா வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதற்கான காரணங்கள் நம்மால் அறியப்பட முடிகிறது. ஒரு சில இரத்த அழுத்தத்திற்கு, அதாவது ஒரு சில இல்லை, அது அதிகமான பேர் வந்து அந்த இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பேர் வந்து எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் அல்லது பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லிட்டு சொல்லும் பொழுது அந்த உயர் இரத்த அழுத்தத்திற்கான காரணம் என்னவென்றே தெரியாது. இது வரைக்கும் வந்து அறிவியலில் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே போல் இந்த செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னாமலே வந்து இப்போ ஸ்டீராய்ட்ஸ் ட்ரக்ஸ் எடுக்கிறோம், அதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது வந்து சில பேருக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சியாக இருக்கும் பொழுது, ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், குழந்தை பேர் இருக்கும் பொழுது வந்து வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள்லாம் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இன்றைக்கு வந்து சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது. அதை வந்து முறையாக எடுத்துக்கிட்டு அதை கட்டுக்குள்ளாக வச்சுருந்தா நிச்சயமாக நீண்ட ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழலாம்.
ஐயா, இப்போ இந்த உயர் இரத்த அழுத்த பாதிப்பு ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய இதயம் இந்த இரத்த அழுத்த பாதிப்பு இருக்கிறதுனால இதயத்துக்கும் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஐயா.
நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் வந்து இந்த முக்கியமான உறுப்புகளை இது பாதிப்பதால் வந்து இதற்கான சிகிச்சை உடனே எடுத்துக்கொண்டு அந்த உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க வேண்டும். குறைக்கவில்லை என்றால் அது ஏற்கனவே குறிப்பிட்டால் போல் மூளை, இருதயம், கண், சிறுநீரகம் இவற்றையெல்லாம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இருதயத்தை பாதிச்சதுன்னா இரத்த ஓட்டம் குறைவாக இருந்தால் அதுக்கு இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் லேசாக மாறல வந்து வலி நெஞ்சு வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. அது அதிகமான இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் முழுவதுமாக தடைப்பட்டால் அதை ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது வந்துட்டு சிறிது நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா மரணம் சம்பவிக்கும்.
ஐயா, இந்த உயர் இரத்த அழுத்தம் ஏன் ஏற்படுது, அதனால் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. இந்த உயர் இரத்த அழுத்தம் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாதிப்புகளிலிருந்து நம்ம முழுமையாக குணமடைய முடியாவிட்டாலும் கூட அந்த பாதிப்புகள்லேருந்து நம்மளை தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய உடற்பயிற்சிகள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டு முறைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அதே போல் திருக்குறளில் இன்னொரு குறளும் சொல்லியிருப்பாங்க, வருமுன் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்துரு போல கெடும் அப்படின்னு சொல்லிட்டு வான்புகழ் வள்ளுவரும் சொல்லியிருப்பார். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருடைய குடும்பத்தில் வந்து அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வந்து சர்க்கரை வியாதியோ இரத்த கொதிப்போ இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் உணவு கட்டுப்பாட்டு முறைகளையும் உடற்பயிற்சி முறைகளையும் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்தால் இந்த இரத்த அழுத்த நோய் கட்டுக்குள் இருக்கும், வராது, வராமல் தடுக்கலாம். இப்போ எப்படிலாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிருபர் கேட்டிருக்காரு. முதலாவதாக வந்து உடற்பயிற்சி எடுத்துப்போம். அதாவது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஒரு பாடல் அருமையாக சொல்லியிருப்பார், காலை மாலை உளவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டே காலன் ஓடிப்போவானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உடற்பயிற்சி வந்து அந்த அளவுக்கு இன்றியமையாதது ஆயிடுச்சு. இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் நவீன காலகட்டத்தில் இருக்கிறோம், நமக்கு வந்து உடல் உழைப்பு மிக 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 குறைஞ்சிருச்சு. அந்த காரணத்தினால நம்ம தினந்தோறும் காலையில் அவர் வந்து 30 நிமிஷம் நடைப்பயிற்சியோ அல்லது சைக்கிளிங், ஜாகிங் அல்லது ஸ்விம்மிங் இந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்யணும். அதுக்கு பிறகு வந்து உணவு, உணவுக்கு வந்து அளவோடு உண்டால் உடல் உணவை ஜீரணிக்கும், அளவுக்கு மீறினால் உணவு உடலை ஜீரணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நூற்றாண்டில் வாழ்ந்த வேதாத்ரி மகரிஷி என்ற மகான் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து சாப்பிடணும். உணவு தான் மருந்து. அதுக்கு தான் வான்புகழ் வள்ளுவர் வந்து அவருடைய திருக்குறளில் அழகாக ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். திருக்குறளில் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின், அதாவது ஒருவேளை உண்ட உணவு ஜீரணித்த பிறகு உனக்கு பசி எடுத்த பிறகு நீ சாப்பிட்டேயானால் அந்த உணவு உனக்கு மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உணவை வந்து நம்ம உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு அளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், கார்போஹைட்ரேட் எவ்வளோ எடுத்துக்கணும், கொழுப்பு எவ்வளோ எடுத்துக்கணும், ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணும், மினரல்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய உடல் உழைப்புக்கும் தகுந்த மாதிரி அளவு இருக்குது. அந்த அளவு வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இந்த உணவு முறையில் நம்ம வந்து பொதுவாக பார்க்கும்பொழுது இந்த கீரை காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள்லாம் அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது அந்த உடல் பருமன் என்ற ஒரு சுகாதார சீர்கேடு களையப்படுகிறது. அந்த உடல் பருமன் வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து சக்கரவியாதையும் வந்துடும், இரத்த கொதிப்பும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சக்கரவியாதி இரத்த கொதிப்பு மட்டும் இல்லை, உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்களுக்கு கேன்சர் அபாயமும் கேன்சர் நோய் வரக்கூடிய அபாயமும் அதிகமாக இருக்கிறது. அதனால் வந்து நம்ம வந்து இயற்கையில் கிடைக்கும் கீரை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும். இறைச்சி மீன்லாம் வந்து ரொம்ப குறைந்த அளவு சாப்பிட வேணும். அதே போல் வந்து உப்பு சமையலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து உணவுக்கெல்லாம் போகிறோம், உப்பு வந்து அதிகமாக இருந்தால் தான் அந்த உணவுப் பொருளை தான் நம்ம வந்து தேடி தேடி விரும்பி விரும்பி சாப்பிட்றோம். அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. உப்பு குறைவாக சாப்பிட்டா தான் நிச்சயமாக வந்து இந்த உயர் இரத்த அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, உயர் இரத்த அழுத்தம் வராது. அதே போல் வந்து கொழுப்பு இந்த மாவு சத்து பொருட்கள் இன்றைக்கி வந்து பரோட்டா சாப்பிடுவது அதிகமாகிடுச்சு. அந்த பரோட்டாவெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது, அது வந்து நமக்கு தேவையான எரிபொருளை அதிகமாக அளிக்கிறது. எரிபொருளின் அளவை வந்து செலவு செய்யாமல் வைத்து விட்டால் அது உடலில் கொழுப்பாக தங்கிவிடுகிறது, அதனால் உடல் பருமன் அதிகமாகிறது. உடல் பருமன் அதிகமாகிட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வியாதிகளுக்கும் அது அடிப்படை காரணமாக அமைந்து விடுகிறது. அதனால் வந்து உணவு நிச்சயமாக நமக்கு தேவையான அளவு, எவ்வளவு அளவு வேணும், எப்படியெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். அதே போல் எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இருக்குது. அந்த நேரத்தில் சாப்பிட்டா தான் நம்மளுடைய ஜீரண சக்தி நன்றாக இருக்கும். நமக்கு தேவையான சக்திகள் உறுப்புகளின் மீளம் அதாவது குடலின் மூலமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கடத்தப்படும். அதற்கு பிறகு வந்து இன்றைக்கி உறக்கம் எடுத்துக்கிட்டோம், உறக்கம் வந்து நல்லா உறங்கணும். ஒரு மனிதன் வந்து 6-8 மணி வரை உறங்கணும். இன்றைக்கி வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி இருக்கும், இந்த செல்ஃபோனில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பார்த்து 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 நம்முடைய தூங்கும் நேரம் உறங்கும் நேரம் மிக 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 குறைந்து விட்டது. அதை நாம் உறங்கும் நேரத்தை அதிகப்படுத்தினால் இந்த இரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே போல் இன்று வந்து இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் மது அருந்தும் பழக்கம் பெரும்பாலானோர் இடத்தில் இருக்கிறது. இதை வந்து குறைத்தாலே போதும் உயர் இரத்த அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். இந்த புகைப்பிடித்தல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் அவர்களை சார்ந்த அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். இதை தான் பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. ஒருத்தர் எத்தனை சிகரெட் பிடிக்கிறாரோ அத்தனை யாருக்கு முன்னாடி பிடிக்கிறாரோ அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு முன்னாடி பிடிச்சாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் அவ்வளவு சிகரெட்டை பிடிச்சதுக்கு சமம். அவங்களுக்கும் வந்து அந்த நோயெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் வந்து மக்கள் உணரணும். பிறகு வந்து இந்த மனநிலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வேலை பணிபுரியும் இடங்களாகட்டும் அல்லது குடும்பங்களாகட்டும் அல்லது உறவு முறைகளாகட்டும் நம்ம வந்து அந்த உறவு முறைகள்லாம் நல்ல ஒரு இனிமையான ஒரு உறவு முறையை காக்கணும். நிச்சயமாக அந்த இனிமையான ஒரு உறவு முறையை காத்தோன்னா நமக்கு ஏமாற்றம் வராது, பெரிய ஏமாற்றம் வராது. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அன்பானவர்களாக இருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு இந்த உயர் இரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து இந்த உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்கும் வழிமுறைகள்.
இந்த இரத்த அழுத்த பாதிப்புகளிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு மருத்துவராக தங்களை வழங்கக்கூடிய கருத்துரை என்னங்கய்யா?
அற்றால் அளவறிந்து உண்க, அஃது உடம்பு பெற்றான் நெடுது வைக்குமாறு, உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவை உணவு, நமக்கு வந்து ஆரோக்கியமான உறக்கம் இருக்கணும், அதே போல் உடற்பயிற்சி இருக்கணும், நல்ல மனநிலை இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இந்த உயர் இரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதனால் அனைவரும் நன்றாக உடற்பயிற்சி செய்யணும், நல்லா தூங்கணும், அதே போல் உணவு அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, தேவையான உணவுகளை நாம் சாப்பிடணும். அதே போல் சுத்தமான உணவு வகைகளை நாம் சாப்பிட வேண்டும். உப்பு குறைவான உணவுகளை, கொழுப்பு குறைவான உணவுகளை, கார்போஹைட்ரேட் குறைவான உணவுகளை, புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கொழுப்பை குறைக்கணும், கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும், ஆனால் புரோட்டீன் சத்து உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் வந்து நம்மளுடைய மனதையும் உடம்பையும் நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமாக இந்த உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்கலாம்.
ஐயா, இது வரைக்கும் இந்த உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன, இது ஏன் ஏற்படுது, இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அந்த இரத்த அழுத்தம் வந்துருச்சுன்னா உடலில் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும், இந்த இரத்த அழுத்தம் வராமல் பொதுமக்களாகிய நாம் அனைவரும் நம்மளுடைய உடலை பாதுகாக்க எப்படிப்பட்ட ஒரு வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறத குறித்து மிகச்சிறப்பாக மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புகளை நேர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. ஐயா,
இவ்வளோ நேரம் உயர் ரத்த அழுத்தத்தை பற்றி புதுகை பண்பலை நேயர்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம எவ்வளோ கொடான கொடி சொத்துக்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கலாங்க, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உடல் நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அதே போல் மனம் ஆரோக்கியமாக இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்து அந்த உலகியல் இன்பங்களை, அதாவது நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய இன்பங்களை நுகர முடியும். அதே போல் நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை விட்டு செல்ல முடியும். அதனால் ஆரோக்கியமான வாழ்வுதான் நிச்சயமாக அனைவருக்கும் தேவைப்படுகிறது என்பதை கேட்டுக்கொண்டு, இதுவரை இந்த பயனுள்ள நிகழ்ச்சியை கேட்ட புதுகை பண்பலை நேயர்களுக்கும் இந்த பயனுள்ள நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய புதுகை பண்பலைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை உயர் இரத்த அழுத்தம் குறித்து நமக்கு பல தகவல்களை வழங்கிய திரு டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 9.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.